சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. இன்னைக்கு நாட்டுக்கோழிகளில் தீவன மேலாண்மை பற்றி விரிவாக விளக்கிறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க கோவை சரவணம்பட்டி தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மையத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் கே சிவகுமார் அவர்கள். அவங்க கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். வணக்கம் டாக்டர்.
வணக்கம்ங்க.
நாட்டுக்கோழிகளில் தீவன மேலாண்மை, அதுதான் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு. இப்போ நாட்டுக்கோழின்னு பார்த்தோம்னா அது மேய்ச்சலுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அது மேய்ச்சல்லே தான் இருக்குது. அப்போ அதுக்கு வந்து ஒரு தீவனம், அதாவது தீவன மேலாண்மை அப்படிங்கிறது நம்ம சொல்றது அவசியமா? ஏன்னா அதுக்கு வேண்டிய தீவனத்தை அது எடுத்துக்குது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது முற்றிலும் உண்மை. நாட்டுக்கோழிங்கிறதே நீங்கள் பார்த்தீங்கன்னா புறக்கடையில் வெளியில் மேய விட்டு அந்த வெளியில் இருக்கிற புல் பூடுகள், புழுக்கள், கரையான்கள், அந்த மாதிரி சத்துமிக்க அந்த தீவனங்களை எல்லாம் சாப்பிட்டு வளரக்கூடியது. இதுக்கு அதிகமாக முதலீடு இதெல்லாம் கிடையாது, தீவனம் செலவும் கிடையாது. ஆனால் இப்போ வந்து இந்த பண்ணை முறையில் நாட்டுக்கோழி வளர்ப்புன்னு ஒரு கான்செப்ட் வந்துட்டுருக்கு. நீங்கள் விவசாயிகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிகளையே ஒரு கொட்டகை முறையில் வச்சு அந்த நாட்டுக்கோழிகளுக்கு வேணுங்கிற அந்த தீவன பராமரிப்பெல்லாம் செஞ்சு பண்ணும் பொழுது கலப்பு தீவனங்கிறது ஒரு அத்தியாவசியமாக வருது. இது ஒரு முக்கியமான விஷயம். இதுபோக நாட்டுக்கோழிகளுக்கு வந்து மேய்ச்சல் அமைப்பு எப்படி இருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ ஒரு 100 நாட்டுக்கோழிகள் இருக்குதுன்னா அந்த நாட்டுக்கோழி மேய விடும் பொழுது அந்த மேய்ச்சல் தரையில் என்ன கிடைக்கும் அந்த கோழிகளுக்குன்னு பார்க்கணும். மேய்ச்சலுக்கு எவ்வளோ மணி நேரம் விட முடியும்னு பார்க்கணும். குறிப்பாக கொள்ளைப்புறத்தில் வீடுகள்லாம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு அதிகமாக வந்து இடம் இருக்காது. அப்போ ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரம் மட்டும் நாட்டுக்கோழிகள் மேய்ஞ்சு வரும் பொழுது அதுக்கு கண்டிப்பாக அதை அடைக்கும் பொழுது மேய்ச்சல் தவிர இருக்கிற மீதி நேரங்களில் இந்த கலப்பு தீவனம் கொடுக்கறதுங்கிறது அத்தியாவசியமாக இருக்குது. அதனால் கலப்பு தீவனம் கொடுக்கறது நல்லது நாட்டுக்கோழிகளுக்கு.
ஒரு நாளைக்கு நாட்டுக்கோழி எவ்வளவு சாப்பிடுங்க சார்?
அதாவது இயற்கையாக கோழிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் என்னன்னாங்க, ஒரு கோழியை வெளியில் சுதந்திரமாக விட்டோம்னா இயற்கையாகவே கால்நடைகள் கோழிகள் எல்லாமே வந்து சுதந்திரமாக வெளியில் காற்றோட்டமான சூழ்நிலைகளில் போய் அதுக்கு வேணுங்கிற தீவனத்தை அதே உண்டு பராமரிக்கிறது தான் அதனுடைய முக்கியமான தன்மை. ஆனால் இந்த தீவிர முறைன்னு என்றைக்கு வந்ததோ அந்த தீவிர முறையில் கொட்டைகள் அடைச்சி ஆடுகளையும் மாடுகளையும் கோழிகளையும் வைக்கும் பொழுது அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த காற்றோட்டம், சுகாதாரம், அப்புறம் தீவன பராமரிப்பு எல்லாமே ரொம்ப முக்கிய கவனம் செலுத்த வேண்டி வருது. ஒரு நாட்டுக்கோழி நீங்கள் வெளியில் மேய விட்டீங்கன்னா இன்னைக்கு அதுக்கு எவ்வளோ புரதச்சத்து தேவை, எவ்வளோ நார்ச்சத்து தேவை, எவ்வளோ உயிர் சத்து வைட்டமின் தேவைங்கிறது அது புரிஞ்சுக்கிட்டு மனசில் நம்ம முட்டை வைக்க போகிறோமா, அதுக்கு வந்து முட்டை ஓட்டுக்கு எவ்வளோ சுண்ணாம்புச்சத்து தேவைங்கிறதெல்லாம் அது முடிவு பண்ணி அது அலைஞ்சு திரிஞ்சு மேய்ஞ்சு காலில் வந்து கீறி புழுக்களை எல்லாம் வெளியில் கொண்டு வந்து அதே மாதிரி இந்த சுண்ணாம்புக்கல் அந்த சுண்ணாம்புச்சத்து அதிகமாக இருக்கிற பகுதிகளில் போய் அதை மூக்கில் கீறி அதுக்கு வேணுங்கிற எல்லா சத்துக்களையும் அதே அந்த தேவையை பூர்த்தி செஞ்சுக்கும். இது வந்து நாட்டுக்கோழியோட சிறப்பான இயல்பு. ஒரு சாதாரணமாக ஒரு பெரிய நாட்டுக்கோழி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட், அதாவது ஒரு வளர்ந்த நாட்டுக்கோழி வந்து 100 to 120 கிராம் கலப்பு தீவனம் சாப்பிடும். அதுதான் வந்து ஒரு நாட்டுக்கோழி சாப்பிடக்கூடிய தீவன அளவு.
இந்த தீவனத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும்? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அதுக்கு வேண்டிய சத்துக்களை அதே எடுத்துக்குது, சுண்ணாம்பு சத்தா இல்லை அந்த மூக்கை கீரை வெட்டு பண்ணுறதா, கோழிகளுக்கு இயற்கையான குணம் அது இல்லைங்களா? இது போக என்னென்ன சத்துக்கள் இருக்கிற மாதிரி நம்ம இந்த கலப்பு தீவனத்தில் பார்த்துக்கணும்?
அதாவது கலப்பு தீவனம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா எல்லா தீவன சத்துக்களும் கலந்த தீவனம், அதனால அது கலப்பு தீவனம்னு சொல்லுவோம். கலப்பு தீவனத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, அடர் தீவனம். சத்துக்கள் மிக குறைந்த இடத்தில் அடர்ந்து இருத்தல், இதை வந்து அடர்த்தீவனம்னு சொல்லுவோம். சாதாரணமாக இப்போ கோழிகளுக்கு கலப்பு தீவனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து முக்கியமாக இருக்க வேண்டியது மாவுச்சத்து. இந்த மாவுச்சத்து வந்து எரிசக்தியை கொடுக்கக்கூடியது, அது தானியங்களில் மிகுதியாக இருக்கு. இப்போ சோளம், கம்பு, மக்காச்சோளம், குறிப்பாக நீங்கள் நாட்டுக்கோழிகளில் வந்து மக்காச்சோளத்தை அதிகமாக சேர்ப்பாங்க, ஏன்னா அது ஒரு நிறமையாகவும் இருக்கும். மக்காச்சோளம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு தானியம் கோழிகளுடைய கலப்பு தீவனத்தில் மாவுச்சத்துக்காக. அடுத்தது புரதச்சத்து. இந்த புரதச்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு வகைகள், பருப்பு குரணைகள் இதெல்லாம். நாட்டுக்கோழிகளுக்கு கண்டிப்பாக பருத்தி கொட்டை கொடுக்கூடாது, பருத்தி கொட்டை புண்ணாக்கெல்லாம் வரவே கொடுக்கூடாது. மற்ற புண்ணாக்கு வகைகள், கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, சூரியகாந்தி புண்ணாக்கு, சோயா பொட்டு. சோயா புண்ணாக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு புண்ணாக்கு வகை, குறிப்பாக வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்கும். அதில் இந்த அஃப்லோடாக்சின், இந்த பூஞ்சை நச்சு பொருள் அதிகமாக வளராத தன்மை. அடுத்தது வந்து நார்ச்சத்து அதிகமாக கொடுக்கக்கூடிய தவிடு வகைகள், இதில் வந்து கோதுமை தவிடோ இல்லை அரிசி தவிடோ அந்த மாதிரி. இது இல்லாமல் கொழுப்பு சத்து கோழிகளுக்கு வந்து, அது குறிப்பாக அந்த வளர் கோழிகளுக்கு, அந்த வளர்ந்த பருவத்தில் இருக்கிற கோழிகளுக்கு கொழுப்பு சத்து அவசியம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து தாவர எண்ணெயை சேர்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரதச்சத்தில் இன்னொரு முக்கியமான இது ஒன்று சொல்லணும், மீன் தூள், கருவாட்டுத்தூள், இதையும் சேர்க்கலாம். அப்போது இந்த சத்துக்கள் எல்லாம் இல்லாமல் உயிர் சத்துன்னு சொல்கிற வைட்டமின் கலவை அதுவும் அத்தியாவசியமாகுது, அது இல்லாமல் தாதுப்பு கலவை. ஸோ அப்போ ஒரு கலப்பத்தையும் நம்ம எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக மாவுச்சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து, உயிர் சத்து, தாதுப்பு சத்து, இது எல்லாமே இருக்கணும், கொழுப்பு சத்து, இது எல்லாமே இருக்கணும். அப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும் என்னென்னா, கோழிகளுக்கு ஒரு கலப்பத்தீவுன்னா அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு தானியங்கள் இருக்கணும், புண்ணாக்கு பருப்பு குரணைகள் இருக்கணும், நார்ச்சத்து தரக்கூடிய தவிடு வகை இருக்கணும், அடுத்தது வந்து கொழுப்பு சத்து கொடுக்குற எண்ணெய் வித்துக்கள் இல்லை எண்ணெய் வகைகள் இருக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த உயிர் சத்துக்கள் கொடுக்குற வைட்டமின் கலவையும் இந்த தாதுப்பு கலவையும் கண்டிப்பாக இருக்கணும் கோழி தீவனத்தில். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ முட்டைக்கோழி தீவனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முட்டைக்கோழி தீவனத்தில் கண்டிப்பாக அந்த முட்டை ஓடு உற்பத்திக்கு தேவையான கிளிஞ்சல், கால்சியம் சத்து, அது அவசியமாக தேவை. அது வந்து நாம் என்ன பண்ணலாம்னா, இந்த கோழிகளுக்கு வந்து இந்த கிளிஞ்சலை வந்து நீங்கள் அதை வாங்கி அதை வந்து நீங்கள் சாயங்காலம் ஒரு வேஷ்டி துணியில் வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி தண்ணீர் தெளித்து அதை வந்து நீங்கள் வச்சிங்கன்னா அவிஞ்சிரும். காலையில் அதை எடுத்து தட்டுகளில் வைக்கும்போது ஒரு கோழி அந்த அவிந்த அந்த கிளிஞ்சலை வந்து கொத்தி அதை வச்சுக்கும், அதனுடைய வயிற்றில் வச்சுட்டு தேவைப்படும் பொழுது அந்த சுண்ணாம்புச்சத்து கரைந்து அதனுடைய ஓட்டுக்கு போகும். இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கால்சைட், டைகால்சியம் ஃபாஸ்பேட்லாம் வந்துருக்கு, அதெல்லாம் நம்ம கலப்பு தீவனத்திலேயே கோழி முட்டைக்கோழி தீவனத்தில் நம்ம அதை வந்து கலந்துக்கலாம்.
நல்லதுங்க சார். இப்போ விவசாயிகள் வந்து கொட்டகை முறையில் கோழி வளர்க்குறாங்க. இப்போ சாதாரணமாக வெளியே திரிஞ்சு மேய்ச்சலில் சாப்பிட்ற கோழிகள் அது எடுத்துக்கிற உணவு விடவும், இந்த கொட்டகை முறையில் வளர்க்கக்கூடிய கோழிகள் எடுத்துக்கிற உணவு இருக்கு இல்லைங்களா, இப்போ அந்த தீவன பராமரிப்பு லாபகரமானதாக இருக்குமா கோழியை வளர்க்கும்போது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
அதாவது கொட்டகை முறையில் வளர்க்கறது அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோழிகளை ஒரு தீவிர முறையில் வளர்க்கும் பொழுது காற்றோட்டம், அந்த சுகாதாரம் மட்டும் இல்லாமல் தீவன பராமரிப்பில் ரொம்ப முக்கிய கவனம் செலுத்தணும். இதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா தவிடு, அடுத்தது வந்து தானிய கலவைகளை மட்டும் கொடுக்கும்பொழுது புரதச்சத்து பற்றாக்குறை இருக்குதா இல்லை ஏதாவது தாதுப்பு சத்து பற்றாக்குறை இருக்கா அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்பொழுது கோழிகள் ஒன்று கொத்தும் தன்மையெல்லாம் வரும், நீங்கள் கோழி கொத்திக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வளர்ச்சி குறைஞ்சிரும், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. அதனால் கண்டிப்பாக கொட்டகை முறையில் இருக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு வகையான தீவனங்களை சொல்லுவோம். அதாவது ஒரு 5-6 வார வயது வரை வளரும் கோழி தீவனம், அதாவது 1 நாள் முதல் 6 வார வயது வரை இருக்கிற கோழிகளுக்கு வந்து நாம் என்ன பண்ணலான்னா அதுக்கு வந்து அந்த வளரும் தீவனத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நாம் அந்த முட்டையிடும் பருவம் வரும்பொழுது அதுக்கு முட்டைக்கோழி தீவனமாக கொடுக்கலாம். அதில் வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குது. அதாவது கோழிகள் வந்து இயற்கையாக வந்து அந்த 6 மாத வயது வரை வளரும் பொழுது அதுக்கு வந்து மிக அதிகமான புரதம் தேவைப்படும். அப்போ அதில் வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்கணும். 6 வாரத்துக்கு அப்புறமா நம்ம அந்த முட்டையிடும் பருவம்னு வரும்பொழுது அது வர நெருங்கும் பொழுது புரதச்சத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு நார்ச்சத்தை அதிகப்படுத்தி அதுக்கு வந்து நம்ம வேணுங்கிற அந்த முட்டை ஓடு உற்பத்திக்கான வேண்டிய சுண்ணாம்பு சத்து அது எல்லாமே நம்ம சேர்த்துக்கணும்.
அப்போ அந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரியே தீவனத்தையும் நம்ம மாற்றி அமைக்கணுமா?
கண்டிப்பாங்க. அதாவது முதல் நாள்லேருந்து அந்த 6 மாத வயது வரையும் இருக்கிற கோழிகளுக்கு குஞ்சு மற்றும் வளரும் கோழி தீவனம் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அதில் புரதச்சத்து அதிகமாக 18% நாங்கள் இந்த செரிக்கக்கூடிய புரதம் சொல்லுவோம், 2700 கிலோ கலரி எரிசக்தி சொல்லுவோம். இதே வந்து உங்களுக்கு அந்த 6 மாதத்திற்கு மேலே ஆகும் பொழுது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 20-21 வாரத்தில் முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். அந்த 20 வாரங்கிறது வந்து நீங்கள் இந்த 6-7 வாரத்திலையும் நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். அப்போ வந்து இந்த புரதத்தோட குறைச்சிட்டு நார்ச்சத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி இந்த சுண்ணாம்புச்சத்தை கூட்டி அந்த மாதிரி ஒரு தீவனத்து கலவை இது பண்ணணும். ஆனால் பொதுவாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து தீவன பராமரிப்பில் அதிகமாக கவனம் செலுத்தாதனால ரெண்டு விஷயங்கள் நடக்குது. ஒன்று வந்து உடல் எடை போதிய உடல் எடை வர்றதில்லை. குறிப்பாக வந்து நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் 3 மாதத்தில் அது 100, 100, 200 இல்லை 1.5 கிலோ உடல் எடையை கண்டிப்பாக அடைஞ்சிடணும். இதுக்கு வந்து 3-3.5 கிலோ கலப்பு தீவனம் கொட்டகை முறையில் வளர்க்கும்போது தேவைப்படும். ரெண்டாவது வந்து முட்டை உற்பத்தி. ஸோ நாட்டுக்கோழிகள் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த 20 வாரத்தில் முட்டையிட ஆரம்பிக்கணும்னா அதுக்கு தேவையான முறையான தீவன பராமரிப்பு அவசியம். பொதுவாக விவசாயிகள் நாட்டுக்கோழி வளர்ப்பில் இந்த தீவன பராமரிப்பில் அதிக கவனம் செலுத்துறதில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் கண்டிப்பாக சத்துக்கள் அடிப்படையில் அதனுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி கொட்டகை முறையில் இருக்குதோ இல்லை மேய்ச்சல் முறையில் இருக்குதோ கண்டிப்பாக அது என்னங்கிறத கவனித்து அதுக்கு மேய்ச்சல் முறையினா எவ்வளோ மணி நேரம் மேயுதுங்கிறதெல்லாம் நம்ம கணக்கு போட்டு கண்டிப்பாக கலப்பு தீவனத்தை ஈடு செய்ய கொடுத்தாதான் உடல் வளர்ச்சியும் முட்டை உற்பத்தியும் இருக்கும். அப்போ தான் நாட்டுக்கோழி வளர்ப்பு லாபகரமாக இருக்கும். நாட்டுக்கோழி வச்சுருக்கிறோம், வெறும் புறக்கடையில் மேய விடுறோம், அங்கே இருக்க அதில் சத்துக்கள் அடிப்படையில் இருக்குது, இல்லை ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரம் மேய்க்கிறோம், இல்லை கொட்டையிலே வச்சுக்கிறோம், கொட்டையில் வச்சுட்டு நாம் வந்து அதுக்கு வந்து போதிய அளவு தீவன பராமரிப்பு செய்யலைனாலும் அது லாபகரமாக இருக்காது. அதனால் நாட்டுக்கோழி வளர்ப்பில் தீவன பராமரிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்.
இப்போ இவ்வளோ விஷயத்திலையும் கவனத்தில் எடுத்துக்கணும், அதை விட்டுட்டு நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து லாபகரமாக இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த கலப்பு தீவனம்னு பார்த்தீங்கன்னா வெளியில் விலை அதிகமாக இருக்குது. இப்போ விவசாயிகள் தாங்களே இதை செய்யணும்னா என்ன பண்ணணும்?
அதாவது கண்டிப்பாக வந்து கலப்பு தீவனம்னு வெளியில் வாங்கும்போது விலை அதிகமாக தான் இருக்கும், நீங்கள் அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம்னா விவசாயிகள் நல்ல தரமான தீவன மூலப்பொருட்களை வாங்கி அரைக்கும் பொழுதும் அதே அளவு விலையும் வந்துடும். ஏன்னா இந்த தனியார் நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா தீவன மூலப்பொருட்களையும் மிக அதிக அளவில் வாங்கி சேமித்து வைப்பாங்க. அடுத்தது அதிலிருந்து அரைக்கும் பொழுது ஒரு கிலோ கலப்பு தீவனத்துடைய விலை அவங்க வந்து அதனோட லாபத்தையும் சேர்த்து நிர்ணயம் பண்ணுவாங்க. ஒரு விவசாயி ஒரு 5 கிலோ 10 கிலோ இல்லை 1 மூட்டைன்னு கலப்பு தீவனத்தோட மூலப்பொருட்களை வாங்கும் பொழுது விலையும் ஏறக்குறைய ஒரே அளவு தான் இருக்கும். என்ன விவசாயி தயாரிக்கிற கலப்பு தீவனத்தில் என்ன தீவன மூலப்பொருட்கள் சேர்த்துருக்கிறாருன்னு தெரியும், அதனுடைய தரம் என்னன்னு தெரியும். ஆனால் தனியார் நிறுவனத்துங்களை கலப்பு தீவனம் வாங்கும் பொழுது அதில் உள்ள என்ன சேர்த்துருக்காங்க, அதில் கடல புண்ணாக்கு இருக்கா, இல்லை தேங்காய் புண்ணாக்கு இருக்கா, இல்லை மக்காச்சோளத்தை எவ்வளோ சேர்த்துருக்காங்கிற தகவல் நம்மளுக்கு தெரியாது. அதாவது எப்பவுமே ஒரு தீவன கலப்பு தீவனம்னா அந்த வெளியில் இருக்கிற சாக்கு மூட்டையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோணிப்பையில் எவ்வளவு புரதம், செரிக்கக்கூடிய புரதம், மொத்தம் செரிமானம் சத்து அங்கு அதை மட்டும்தான் இருக்கும் மொழியே, என்னென்ன தீவன மூலப்பொருட்கள் அதில் கலந்துருக்கிறாங்க அரைச்சிருக்காங்க அப்படிங்கிற தெரியாது. இருந்தாலும் நாட்டுக்கோழி வளர்ப்பில் இப்போ போட தானியங்களை மட்டும் போடாமல் ஒரு கலப்பு தீவனம் விவசாயிகள் தயாரிக்கிறது தான் ரொம்ப நல்லது. பொதுவாக நாங்கள் என்ன சொல்லுவோன்னா இந்த கலப்பு தீவனம் தயாரிக்கும் பொழுது விலை மலிவாக கிராமத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்கள், இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் சோளம் கிடைக்கும், சோளம் நம்ம போடுவாங்க அந்த சமயத்தில் சோளத்தை அறுவடை பண்ணி அதை 1 மூட்டை 2 மூட்டை எடுத்து வச்சுக்கலாம், மக்காச்சோளம் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேங்காய், தேங்காய் புண்ணாக்கு குறிப்பாக பொள்ளாச்சி பகுதியெல்லாம் விவசாயிகள் தேங்காய் புண்ணாக்கு கிடைக்கும், அதை நம்ம வந்து சேமித்து வச்சு இல்லை தரமானதாக நம்ம இது பண்ணி அதை வந்து நம்ம ஒரு புரதச்சத்து மிக்க இதாக பயன்படுத்தலாம். தவிட எங்கேயுமே கிடைக்கக்கூடியது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கோழி மருந்து கடைகளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உயிர் சத்துக்கள் வைட்டமின் கலவையும் இந்த தாது கலவையும் கிடைக்கும், அதை வாங்கி கலந்துக்கிட்டால் முடிஞ்சு போச்சு. ஸோ சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ அரைக்கணும், ஒரு 5 கிலோ தானியங்கள், சோளம், கம்பு, ராகி, மக்காச்சோளம் அதெல்லாம் ஒரு 5 கிலோ போக மீதி 5 கிலோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புரதச்சத்து மிக்க இது வந்து நீங்கள் வந்து ஒரு 2 கிலோ கலக்கலாம். மீதி நார்ச்சத்து, கொழுப்பு சத்து, தாதுப்பு சத்தெல்லாம் மீதியை இது பண்ணிக்கணும். இது வந்து என்ன மாதிரி கலப்பு தீவன மூலப்பொருள் சேர்க்குறமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேறுபடும். ஆனால் விவசாயிகள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா கண்டிப்பாக கலப்பு தீவனத்தில் மாவுச்சத்து இருக்கிற தானியங்களும் இருக்கணும், புரதச்சத்து இருக்கிற புண்ணாக்கு பருப்பு குறைகள் இருக்கணும், நார்ச்சத்து இருக்கிற தவிடும் இருக்கணும். இது மட்டும் பத்தாது, கண்டிப்பாக இந்த உயிர் சத்து கலவையும் தாதுப்பு கலவையும் கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து அவங்க விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும். அதனால் கலப்பு தீவனம் தயாரிக்கும் பொழுது என்ன தீவன மூலப்பொருட்கள் கிடைக்குதுங்கிறத பொறுத்து தான் அந்த தீவன கலவையுடைய அந்த இது வந்து மாறுபடும்.
இப்போ நாட்டுக்கோழிகளுக்கு தானியம், அதாவது இந்த கம்பு ராகிலாம் இருக்குல்ல, அதுதான் நம்ம ஒரு காலத்தில் இறைச்சிட்டு இருந்தோம், அதுவே போதுமானதாக இருந்தது. இப்போ தான் இந்த தீவன மேலாண்மை அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த அடர் தீவனம் வந்து அவசியமா, ஏன் இதிலே வந்து அது கிடைக்காதா?
இது வந்து ரொம்ப ஒரு அருமையான கேள்வி. ஏன்னா விவசாயிகள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நாட்டுக்கோழிக்கு வந்து கம்பு போடுறது தான் இன்னமும் ஒரு முக்கியமான முறையாக இருக்குது. குறிப்பாக கிராமங்கள் இருக்கிற நாட்டுக்கோழி, இந்த சண்டை கோழி அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, கட்டு சாவல், அதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து இந்த கலப்பு தீவனம்லாம் போட மாட்டாங்க. விவசாயிகளோட மத்தியில் என்ன எண்ணம் இருக்குன்னா அதுக்கு வந்து கொழுப்பு எரியும். நாட்டுக்கோழினா இயற்கையாக நல்லா நீண்ட நல்ல கால்கள்லாம் நீட்டமாக இருக்கணும், அந்த சண்டை குணம் இருக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப கொழுப்பு சத்து இல்லை புரதச்சத்து கொடுக்கும்பொழுது உடல் எடை அதிகமாகிடுச்சுன்னா சண்டையிடும் குணம் வந்து குறையும், அது ரொம்ப சாதுவாகிடும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இருக்குது. எல்லா தானியங்கள்லேயுமே இயற்கையாக இருக்கிற சத்துக்கள் இருக்குது, ஆனால் அந்த சத்துக்கள் மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக வைட்டமின் கலவையும் இந்த தாதுப்பு கலவையும் புரதச்சத்தும் அவசியம், குறிப்பாக அந்த வளரும் பருவத்திலேயே அது வைக்கணும். இப்போ பொதுவாக நாட்டுக்கோழி குறிப்பாக இந்த சண்டைக்கோழி இந்த கிராமங்களில் வளர்க்குற கோழிகளுக்கு வந்து கலப்பு தீவனத்தை கொடுக்கறத என்னென்ன விஷயங்களை கவனித்து கொடுக்கணும்னா, ஒன்று எவ்வளோ மணி நேரம் மேய்து, எவ்வளோ மேய்ச்சலுக்கு வசதி இருக்குது, இல்லை கொட்டகையிலனா எந்த மாதிரி கொட்டகை பராமரிப்பு முறை இருக்குது, இந்த கோழிகளை கறிக்காக வளர்க்குறோமா, உடனே அதை வந்து ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் இறைச்சிக்காக விற்க போகிறோமா, இல்லை முட்டைக்காக நம்ம அதை வந்து இந்த நாட்டுக்கோழிகளை வளர்க்க போகிறோமா, இல்லை சண்டைக்கு ஆக வளர்க்க போகிறோமா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கலப்பு தீவனத்தை நம்ம கொடுக்கணும். ஆனால் கலப்பு தீவனம்ங்கிறது கண்டிப்பாக நாட்டுக்கோழிகளுக்கு ஒரு அத்தியாவசியமானது. இப்போது நம்ம நாட்டுக்கோழிகளுக்கு வந்து முட்டை உற்பத்தி, நாட்டுக்கோழி முட்டையிலிருந்து நம்ம குஞ்சு பொறிக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வரும்பொழுது கண்டிப்பாக அந்த தாய்க்கோழிகளுக்கோ இல்லை சேவலுக்கோ கலப்பு தீவனம் கொடுக்காம வந்து நம்ம வளர்க்க முடியாது. அதனால் முட்டையிடும் எண்ணிக்கை, முட்டையுடைய எடை, முட்டையுடைய அளவு, அடுத்தது பார்த்திங்கன்னா உடல் எடை அதிகரிக்கிறது, இது எல்லாமே கலப்பு தீவனத்தை பொறுத்தா இருக்குது. அதனால் விவசாயிகள் கண்டிப்பாக நாட்டுக்கோழி வளர்க்கணும்னா எந்த சூழ்நிலைங்கிறத மட்டும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கலப்பத்தின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கோழி கூண்டுக்குள்ளாரையோ இல்லை கொட்டைகள் அடைக்கும் பொழுது 120 கிராம் எல்லா சத்துக்களும் அடங்கிய ஒரு தீவனத்தை சாப்பிடுதுன்னா அந்த நாட்டுக்கோழிக்கு அந்த 120 கிராம்ங்கிற அளவை வந்து மேய்ச்சல் முறை எவ்வளவுங்கிறத பார்த்து குறைக்கலாம், எந்த வயதுங்கிறத பார்த்து குறைச்சி கூட்டலாம். இல்லை அதை நம்ம சண்டைக்காகவோ அந்த மாதிரி கட்டு சேவலுக்காக வளர்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா சத்துக்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த உடல் மெலியறதுக்கான சில சத்துக்களை குறைச்சிக்கலாம். எப்படி பண்ணாலும் நாட்டுக்கோழி வளர்ப்பில் கலப்பு தீவனம்ங்கிறது கண்டிப்பாக மிக மிக ஒரு முக்கியமான அம்சம். தீவன மேலாண்மை முறை கண்டிப்பாக இது பண்ணணும்.
நல்லதுங்க சார். அதாவது ஒரு சரி விகித உணவு, மனிதர்களுக்கு என்ன ஒரு சரி விகித உணவு தேவையோ அதே மாதிரி கோழிகளுக்கும் தேவை அப்படிங்கிறீங்க. புரதச்சத்து தேவை, நார்ச்சத்து தேவை, தாது உப்புக்கள், சுண்ணாம்பு சத்து எல்லாமே சரி விகிதத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் விலை அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? விலை கம்மியாக இருக்கிற மாதிரி அவங்க கைக்குள்ள கிடைக்கிற மாதிரியான விலை மலிவான உள்ள பொருட்களை வந்து நம்ம அந்த கலப்பு தீவனத்தில் கொடுக்கலாமா கோழிகளுக்கு?
தாராளமாக இப்போ விவசாயிகள் அதை பண்ணிட்டு வர்றாங்க. இன்னும் அதில் கொஞ்சம் விரிவான விஷயங்களை நான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு மோர் வைக்கிறது, குறிப்பாக கோடை காலத்தில் மோரில் வந்து நிறையா வந்து பி காம்ப்ளெக்ஸ் உயிர் சத்து இருக்குது, பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள். அதனால் தினமும் மோர் வந்து கோழிகளுக்கு வைக்கலாம். இந்த மோர் வைக்கிறதுல வந்து எல்லா வைட்டமின் உயிர் சத்துக்களும் கிடச்சிடும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மோரை வந்து நான் வைக்கும்போது அந்த தண்ணீர் தட்டை வந்து ஒழுங்காக கழுவணும். அதில் அந்த எண்ணெய் பிசு பிசுப்பெல்லாம் இருந்ததுன்னா அதில் ஏதாவது நோய்கள் பிரச்சனைகள் வரக்கூடாது. அதனால் மோர் வந்து வைக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீரைகளை வந்து பயிரிடுறது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, தண்டுக்கீரைகளை கூட நம்ம பயிரிடலாம். அதையெல்லாம் நம்ம அறுத்து பொடியாக வந்து போடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பயிர் வகை பசுந்தீவனங்கள்னு கால்நடைகளை கொடுக்குற முயல் மசால், வேலி மசால், குதிரை மசால் இதெல்லாம் பண்ணலாம். குதிரை மசாலில் வந்து 30-35% புரதம் இருக்குது. குதிரை மசால் வந்து நீங்கள் ஒரு 2-3 பாத்தி பயிரிட்டுட்டு இந்த நாட்டுக்கோழிகளுக்கு அதை நீங்கள் வெட்டி போட்டாலே போதும், அவ்வளவு புரதச்சத்து அதிகமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரையான் உற்பத்தி, குறிப்பாக செம்மண் அதிகம் இருக்கிற பகுதிகளில் கரையான் நல்லா வளரும். கரையானில் வந்து பார்த்தீங்கன்னா 35% புரதச்சத்து இருக்குது. கரையான் உற்பத்திங்கிற தமிழகத்தில் முதல்ல வந்து விவசாயிகள் கிராமத்தில் செஞ்சுட்டு இருந்ததா இந்த புறக்கடை வளர்ப்பு முறையில், ஒரு வாயகலமான பானையில் இந்த கோணி பைய, அதுக்கப்புறம் இந்த மரச்சட்டங்கள், தென்னை ஓலைகள், மாட்டு சாணம் இதையெல்லாம் உள்ள துணிச்சு வச்சு தண்ணீரை தெளித்து மாலை நேரத்தில் அதை கமுத்தி வச்சிடணும். பொதுவாக இரவு நேரங்களில் தான் கரையான் உற்பத்தி ஆகும். அதிகாலை நேரத்தில் வந்து அதை பானையை திறந்து வச்சிடணும். ஒரு பானையை நீங்கள் வந்து கரையான் உற்பத்தி செஞ்சு வைக்கும் பொழுது ஒரு 5-6 குஞ்சுகளுக்கு தேவையான புரதச்சத்து அதில் கிடச்சிரும் ஒரு பானையிலிருந்து. அதனால் விவசாயிகள் வந்து இந்த கரையான் உற்பத்தி செய்ய முடியுமாங்கிறத பார்த்துட்டு பண்ணலாம். குறிப்பாக இந்த கொல்லி மருந்து, அதாவது இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கும் பொழுதோ அந்த மாதிரி இருக்கிற பூமியில் கரையான் வளராது. குறிப்பாக வந்து கரையான் உற்பத்திங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையான விஷயம் விவசாயிகளுக்கு. ஆனால் இந்த மாதிரி பானையில் வைக்கும் பொழுது பானையை வந்து ஒரு அந்த பானையில் ஒரு வாடை வரும், அந்த வாடை கரையானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மற்ற இடங்கள் இருக்கிற கரையான் கூட நீங்கள் வந்து அந்த பானைக்குள்ளார வந்து பானைக்குள்ளார இருக்கிற நார்ச்சத்து, இந்த சாணம், இந்த ஈரப்பதம், அந்த மரக்கட்டைகளில் வளரக்கூடிய பூஞ்சான்களை எல்லாம் உண்டு அதை வந்து புரதமாக மாற்றிடும். அதனால் கரையானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து பல்வேறு அனுகூலங்கள் நம்மளுக்கு கரையான உற்பத்தியில் கிடைக்கிது. அதனால் இதை வந்து கண்டிப்பாக விவசாயிகள் செய்யலாம். இதெல்லாம் செஞ்சது போக கலப்பு தீவனம் கண்டிப்பாக போடணும், அதான் நான் சொல்ல விரும்புகிறது.
நாட்டுக்கோழிகளில் வந்து தீவன மேலாண்மையில் சீதோஷ்ண நிலை, காலநிலை, பருவங்களுக்கு ஏற்ற மாதிரி தீவன மேலாண்மை நம்ம மாற்றி அமைக்கிறதுக்கு அவசியமாக இருக்குமா?
கண்டிப்பாங்க, கண்டிப்பாக. குறிப்பாக வந்து நீங்கள் இந்த கோடை காலங்கள்லாம் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும்போது கலப்பு தீவனம் வெப்பம் அதிகமாக இருக்கிற நேரங்களில் போடக்கூடாது. அதிகாலை நேரத்துலையோ மாலை நேரத்தில் தான் போடணும். ஏன்னா ஏற்கனவே உடல் சூடாக இருக்கும் பொழுது இந்த கலப்பு தீவனத்தை உண்ணும் பொழுது உடல் வெப்பம், எரிசக்தி அதிகமாகும் பொழுது வெப்பமாக இருக்கும். இப்போ வெப்பம் ஆயிடுச்சு, ஹீட் ஸ்ட்ரெஸ் கூட வரலாம். அதே மாதிரி எப்பவும் தண்ணீர் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவோம், நாட்டுக்கோழிகளுக்கு தீவனமும் தண்ணீரும் எப்போது அதற்கு தேவையோ அப்போது கிடைக்கும் மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கண்டிப்பாக காலநிலை, பருவநிலை, அதனுடைய வயது அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக கலப்பு தீவனம் விடுதலையும் நம்ம கண்டிப்பாக மாற்றி அமைக்கணும், அதுதான் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த தீவன பராமரிப்பில் ரொம்ப புத்திசாலித்தனமாக நம்ம கையாண்டு, ஏன்னா பொதுவாக வந்து எந்த கால்நடை கோழி வளர்ப்புலையும் இருக்கிற 70% செலவு வந்து இந்த தீவனத்துக்காக தான். நல்ல தீவன பராமரிப்பு எவ்வளோ நம்ம கவனமாக செய்கிறோமோ, எவ்வளவு அதை சேமிக்கிறோமோ, எவ்வளவு அதனுடைய செலவை குறைக்கிறோமோ அப்போ தான் வந்து உற்பத்தி செலவு குறையும். அதனால் நாட்டுக்கோழி வளர்ப்பில் குஞ்சுகள் வாங்கிறது, கொட்டகை அமைக்கிறது போக அன்றாட செலவு நம்ம செய்கிறது தீவன செலவு தான். அதனால் இந்த தீவன செலவை எவ்வளவு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றோமோ, எவ்வளோ புத்திசாலித்தனமாக கையாளுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பில் லாபம் இருக்கும். இல்லை விவசாயிகள் வந்து கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அவங்க தீவன பராமரிப்பு பண்ணி நாட்டுக்கோழிகளை வளர்க்கணும்.
தீவன மேலாண்மை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு கேள்வி ஞாபகத்துக்கு வருது. அதாவது நம்ம பார்க்கும்போது கோழிகள் வந்து நிறைய தீவனத்தை வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, நிறைய சேதம் பண்ணுற மாதிரி இருக்குது, அது உண்மைங்களாங்க சார்?
உங்கள் கேள்வி ஒரு ஆச்சரியமான கேள்வி தான். ஏன்னா நம்ம பார்க்கும்பொழுது அப்படி தான் தெரியும். ஆனால் புறக்கடையில் கோழி வளர்க்குறதே பார்த்தீங்கன்னா வெளியில் உள்ள பூச்சிகள், மனிதர்களுக்கு தொந்தரவு இல்லை கால்நடைகளுக்கு கொடுக்கக்கூடிய தொந்தரவுகள் இருக்கிற பூச்சி புழுக்களை அதையெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய ஒரு தன்மை. நீங்கள் கோழிகளுக்கு வந்து நீங்கள் தீவனத்தை இறைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சுத்தமாக சாப்பிட்றோம். சேதாரப்படுத்துறதை விட சேதாரமான தீவனங்களை பொறுக்கி தின்னும் குணம் இருக்குது கோழிகளுக்கு. நீங்கள் இதை வந்து உதாரணமாக சொல்லணும்னா, நான் ஒரு கறவை மாட்டு பண்ணைக்கு போயிருந்தேன். அங்கே வந்து அந்த தீவனத்தை வந்து ரொம்ப பொடியாக தரிக்கக்கூடியது. அதில் வந்து நீங்கள் வந்து இந்த மக்காச்சோளம் கருதோட அந்த இதை வந்து மக்காச்சோளத்தை தூள் பண்ணுறாங்க, மரவள்ளிக்கிழங்க தூள் பண்ணுறாங்க. அந்த தூள் நாலா பக்கமும் செதறி விழுகும் பொழுது நம்மளுக்கே அந்த சத்தம், அந்த அதிர்வு, அது மேலே நம்ம மேலே தெரிச்சிருமோங்கிற ஒரு பயம் இருக்குது. அந்த நேரத்தில் வெளியில் மேய்ஞ்சிட்டு இருக்கிற அத்தனை கோழியும் இந்த சத்தத்தை கேட்டு வந்து அந்த தெரிச்சு விழுந்திருக்கிற அந்த மக்காச்சோள குரணையும் அந்த பயிரையும் மரவள்ளிக்கிழங்கு தூளையும் வந்து பொறுக்கி சாப்பிட்றதை நான் பார்த்தேன். அதனால் சேதாரங்கிறது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளாடெல்லாம் வந்து கொட்டகை முறையில் வளர்ப்பாங்க. வெள்ளாடு கொட்டகை முறையில் வளர்க்கும் போது பரண்மேலே ஏற்றிடுவாங்க, அதுக்கு தீவனமெல்லாம் கொடுப்பாங்க. தீவன சேதாரம் ரொம்ப அதிகமாக பண்ணுறது வெள்ளாடுகள் தான், ரொம்ப ரொம்ப மோசமான கால்நடை அது. அது நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த நீங்கள் கலப்பு தீவனமே கொடுத்தா கூட அதை வந்து ரொம்ப செதறும். அது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் தரையில் பரன்லிருந்து தரையில் வந்து விழுகும் பொழுது அதுக்கு நாட்டுக்கோழிகளை வளர்க்குற ஒரு முறையும் இருக்குது. நீங்கள் வெள்ளாடு வளர்க்கும் பொழுது ஒரு 10-20 நாட்டுக்கோழிகளை அந்த கொட்டகை கீழே நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா அந்த வெள்ளாடு சேதாரம் பண்ணுற அந்த கலப்பு தீவனத்தை அதில் இருக்கிற அந்த தானியங்கள் அந்த குரணைகளையெல்லாம் அழகாக நாட்டுக்கோழி சாப்பிட்டு அதனுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும். அதனால் நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் சேதாரம் பண்ணுறதில்ல, அது வந்து சேமிக்கிறதுனே சொல்லலாம். தீவனத்தை சேமிக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும்.
ரொம்ப நன்றிங்க சார். நாட்டுக்கோழிகளில் தீவன மேலாண்மை பற்றி ரொம்ப விரிவாக விளக்கமாக சொன்னீங்க, கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் டாக்டர்.
ரொம்ப சந்தோஷம் மேடம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கிற விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, சரவணம்பட்டியில் வந்து கால்நடை பயிற்சி மையம் அப்படின்னு சொல்லி ஒரு கால்நடை பல்கலைக்கழகத்துடைய ஒரு மாவட்ட பயிற்சி மையம் இருக்குது. இந்த விவசாய பெருமக்கள் எங்களுடைய பயிற்சி மையத்தில் வந்து நிறைய பயிற்சிகள் ஆலோசனைகள்லாம் சொல்லிகிட்ருக்குறோம். அந்த பயிற்சிகள்லையும் கலந்துக்கலாம், ஆலோசனைகளையும் கேட்டு பயன்பெறலாம். எங்கள் பயிற்சி மையத்துடைய தொலைபேசி எண் வந்து 0422266995. இந்த நிகழ்ச்சியை கேட்ட எல்லா விவசாயிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நாட்டுக்கோழிகளில் தீவன மேலாண்மை பற்றி பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளித்தவர் கோவை சரவணம்பட்டி கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் கே சிவகுமார் அவர்கள்.
தகவல்களை கேட்டறிந்தவர் என் கோமா.
நேயர்களே, இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 243-1055, வெளியூர் நேயர்கள் 0422 என்ற இணைப்பு எண்ணுடன் 243-1055 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். பல்கலைக்கழக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதால் நிகழ்ச்சிகளை எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.